ஞாயிறு சிந்தனை. தலைப்புச் செய்திகள். ஜூலை 21, 2010, உத்தரப்பிரதேசத்தில் குழந்தைகளுக்கு சேர வேண்டிய உணவை நாய்கள் சாப்பிடுகின்றன. ஜூலை 23, 2010, உத்தரப்பிரதேசத்தைப் போல மகாராஷ்டிராவிலும் உணவு தானியங்கள் அழுகி கிடக்கின்றன. ஜூலை 27, 2010, உச்ச நீதிமன்ற உத்தரவு, உணவு தானியங்களில் ஒன்று கூட இனி வீணாகக்கூடாது.
என்ன அன்பர்களே, அதற்குள் செய்திகளா என்று குழம்பி போயிருக்கிறீர்களா? உங்கள் கவனத்தை இன்னும் அதிகமாய் ஈர்க்கவே இப்படி செய்தேன். கடந்த 10 நாட்களில் இந்திய பத்திரிகைகளில் வந்த ஒரு சில செய்திகளின் தலைப்புக்கள் இவை. இன்றைய நமது நற்செய்தியில் கூறப்பட்டுள்ள முட்டாள் செல்வந்தன் செய்த அதே தவறை இந்திய நாடும் நாம் அனைவரும் செய்கிறோமோ என்ற பிரமை எனக்குள் ஏற்படுகின்றது. உங்களால் இந்த தானியங்களை பாதுகாக்க முடியவில்லை என்றால் ஏழைகளுக்காவது அவைகளை கொடுங்கள். உணவு தானியங்களில் ஒன்று கூட இனி பாழாகக் கூடாது என்று ஜூலை 27 அன்று உச்சநீதிமன்றம் ஓர் உத்தரவை பிறப்பித்தது. யாருக்கு இந்த உத்தரவு? நமது இந்திய அரசுக்கு. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும் நமது இந்திய அரசின் உணவு நிறுவனத்திற்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவுக்கு காரணம் என்ன? இந்திய தானிய கிடங்குகளில் 30 லட்சம் டன் தானியங்கள், மீண்டும் சொல்கின்றேன், 30 லட்சம் டன் தானியங்கள் அழுகிக் கொண்டிருக்கின்றன. அவைகளை தகுந்த விதத்தில் பாதுகாக்கும் வசதிகள் இல்லை என்று கூறி இந்திய உணவு நிறுவனம் தானிய மூட்டைகளை மண் தரைகளில் மழையில் அடுக்கி வைத்ததால் அவைகள் அழுகி கிடக்கின்றன. அன்பு நெஞ்சங்களே, இந்த செய்திகளை தனித்து பார்க்கும்போது இவற்றின் விபரீதம் நமக்கு சரியாக புரியாது. இவைகளை இந்தியாவில் இப்போது நிலவும் இன்னும் சில உண்மைகளோடு சேர்த்து பார்க்கும்போது விபரீதம் புலப்படும். இந்தியாவில் சென்ற ஆண்டு, அதாவது 2009 ஒவ்வொரு நாளும், மீண்டும் சொல்கின்றேன், ஒவ்வொரு நாளும் 6000 குழந்தைகள் உணவின்றி பட்டினியால் இறந்தனர் என்று ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் சொல்லப்பட்டது. இந்தியாவில் தினமும் இறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை இன்னும் 1000+ இருக்கலாம். ஆனால் உணவு இல்லை என்ற ஒரு காரணத்திற்காக மட்டும் இறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை 6000. சேர்த்து வைக்க இடமில்லாமல் மழையில் குவிந்து அழுகிக் கொண்டிருக்கும் 30 லட்சம் டன் தானியங்கள் ஒரு பக்கம், பசியால் உணவில்லாமல் ஒவ்வொரு நாளும் இறக்கும் குழந்தைகள் மட்டும் 6000, இது மறுபக்கம். இந்த அநியாயம் இந்தியாவுக்கு ஒன்றும் புதுசில்லையே. இதுபோன்ற அநியாயங்களை நாம் அடிக்கடி கேட்டு பழகி போனதால் இவை நம்மை அதிகம் பாதிக்காமல் போகின்ற ஆபத்து உண்டு அன்பர்களே. இருந்தாலும் பரவாயில்லை, நான் இன்னும் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். 2001 இந்தியாவின் உணவு கிடங்குகளில் 9 கோடி டன் தானியம் முடங்கி கிடந்தது. 9 கோடி டன் என்பது எவ்வளவு தானியம்? இதை இப்படி புரிந்து கொள்ள முயல்வோம். இந்த உணவை கொண்டு 20 லட்சம் பேருக்கு 2 ஆண்டுகள் நாம் உணவு கொடுக்க முடியும். அவ்வளவு உணவு அது. இந்த அளவுக்கு அரிசியும் கோதுமையும் நமது கிடங்குகளில் குவிந்திருந்த அதே 2001 ஒரிசாவின் காஷிப்பூர் மாநிலத்தில் 1000+ பேர் பட்டினியால் இறந்தனர். நம் நாட்டில் தேவைக்கு அதிகமாக உணவை உற்பத்தி செய்கிறோம், ஆனால் உற்பத்தி செய்யப்படும் உணவு மக்களை சென்று சேர்வதில்லை. இதற்கு காரணம் நம்மிடம் உள்ள தவறான விநியோக முறையே, எ ஃபால்டி பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் என்று 2001 நம்முடைய நாட்டின் பிரதமராயிருந்த வாஜ்பாயி கூறினார். உற்பத்தியில் குறைவில்லை, ஆனால் பகிர்வதில்தான் பல குறைகள் என்று நாட்டின் பிரதமரே சொன்னார்.
அன்புதான் இறைவனின் திருவடிவே.
அன்புள்ளங்களே, இந்தியாவை ஓர் ஏழை நாடு என்று யார் சொன்னாலும் நான் ஏற்க மாட்டேன். ஏழை நாடு என்பதற்கு பதிலாக ஏழை ஆக்கப்பட்ட நாடு என்று சொல்வதே மிகவும் பொருந்தும். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்? நெற்றியில் அடிப்பதைப் போல் நேரடியாக கேள்வியை கேட்கும் ஒரு திரைப்பட பாடல் இது. எத்தனையோ திரைப்படங்களில் நாம் சொல்லி வரும் கருத்தும் இதுதான். நம்ம நாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தை மட்டும் வெள்ளப்பணமாக்கி எல்லாருமே தங்களுடைய கடமையாகிய வரிகளை மட்டும் செலுத்தினா நம்ம நாடு எங்கேயோ போயிடும். எங்கேயும் போகாத அன்பர்களே, இங்கேயே இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தை பலருக்கு ஏற்படுத்தும் முதல் தர நாடாகிவிடும் இந்தியா. அதுக்கு பதிலாக பணத்தை மூட்டைகளா கட்டி அல்லது மெத்தைகளா தைச்சு எப்படியெல்லாம் பதுக்கி சேர்த்து வைக்க முடியுமோ அப்படியெல்லாம் சேர்த்து வைக்கிறோமே. தேவைக்கு மேல் சேர்ப்பது நம்முடைய இந்திய மண்ணில் மிக ஆழமாக வேரூன்றி போன ஒரு பண்பு என்று நினைக்கின்றேன். எனவே இந்திய உணவு நிறுவனத்தை மட்டும் குறை சொல்லி என்ன பயன்?
அன்புதான் இறைவனின் திருவடிவே.
மீண்டும் அன்புள்ளங்களே, ஜூலை 27 உச்ச நீதிமன்றம் அளித்த அந்த உத்தரவுக்கு வருவோம். உணவு தானியங்களில் ஒன்று கூட வீணாகக்கூடாது. உங்களால் அவற்றை பாதுகாக்க முடியவில்லை என்றால் ஏழைகளுக்காவது கொடுங்கள் என்று உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பை, உத்தரவை கேட்டு என்னுடைய மனதில் வேதனை அதிகமானது. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சும் வார்த்தைகள் இவை. ஏழைகளுக்காவது கொடுங்கள் என்று உச்சநீதிமன்றம் சொல்லும்போது தானிய கிடங்குகளில் சேகரிப்பது பற்றி ஒன்றும் தீர்ப்பு சொல்லாமல், அந்த சேகரிப்பை அவர்கள் சரியாக செய்யாததால் ஏழைகளுக்காவது அதை கொடுங்கள் என்று சொல்லியிருப்பதுதான் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சும் ஒரு கூற்று. ஜூலை 21, 23, 27 ஆகிய 3 நாட்களும் தானிய சேகரிப்பு குறித்து வெளிவந்த அந்த செய்திகளை முழுவதும் வாசித்தால் இன்னும் பல வேல்கள் அம்புகள் நம்முடைய உள்ளங்களில் பாயும். உதாரணத்திற்கு, இந்திய உணவு நிறுவனம் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இன்னும 130 லட்சம் டன் தானியங்களை வைக்கும் அளவுக்கு தன்னுடைய கிடங்குகளை பெரிதுபடுத்தி விரிவாக்கப்பட்ட அந்த பகுதிகளை தனியாருக்கு வாடகைக்கு விட திட்டமிட்டுள்ளது. 30 லட்சம் டன் தானியங்கள் வைக்கிறதுக்கு இடமில்லாமல் வெளியில் மழையில் கிடப்பதாக சொல்லப்படுகின்ற அதே வேளையில் 130 லட்சம் டன் தானியங்களை வைப்பதற்கான இடங்கள் வாடகைக்கு விடப்படும் என்று சொல்வது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சும் ஒரு செய்தி. உத்தரப்பிரதேசத்தில் இவ்வாண்டு மழை அளவு பெரிதும் குறைந்துள்ளது. ஆனாலும் அங்கு கிடங்குகளுக்கு கொண்டு வரப்பட்டுள்ள தானியங்களின் அளவு அந்த கிடங்குகளில் வைக்க முடியாத அளவு குவிந்துள்ளது. எனவே வெளியில் கிடக்கும் இந்த தானியங்களை நாய்கள் சாப்பிடுகின்றன. ஒரு சில இடங்களில் நாய்களும் சாப்பிட முடியாத அளவு அவை அழுகி போயிருப்பதால் அவைகளை பூமிக்கடியில் புதைப்பதற்கு அரசு பணம் தருகின்றது. இது ஜூலை 21 செய்தி வடிவில் வந்து நம்முடைய உள்ளத்தில் பாய்ச்சப்பட்ட இன்னொரு வேல். நெஞ்சில் பாய்ந்த அம்புகள் வேல்கள் போதும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே.
பகிர்ந்திடும் வாழ்வே திரு விருந்து, பரமனின் வார்த்தை தரும் விருந்து.
தயவு செய்து இதை செய்தி பரிமாற்றம் என்று நினைக்க வேண்டாம். இந்த செய்திகளுக்கு பின்னணியில் இருக்கும் நம்முடைய நாட்டின், நம் ஒவ்வொருவரின் சேர்த்து வைக்கும் போக்கை, அதுவும் தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைக்கும் போக்கை பற்றி சிந்திக்க இன்று நமக்கு ஒரு வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கும் அந்த செல்வந்தன் நமக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கின்றார். தன் வயலில் உழைத்த ஏழைகளின் உழைப்பையெல்லாம் உறிஞ்சி தன் விளைச்சல்களை பல மடங்காக்கியிருக்கும் அந்த செல்வந்தன் தனக்குள் ஒரு கணக்கு போட்டான். அதை லூக்கா நற்செய்தி 12 அதிகாரம் இப்படி சொல்கின்றது.
செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன், அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பலவகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்விடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு எனச் சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான்.
அந்த செல்வந்தன் போட்ட கணக்கையெல்லாம் மாற்றி கடவுள் போட்ட கணக்கு இதோ.
ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலேயே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார்.
தப்பு கணக்கு போட்ட அந்த செல்வந்தனை ஒரு முட்டாள் என்று நாம் தீர்மானம் செய்வதற்கு முன்னால் நம்மை நாமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. ஒரு விரல் கொண்டு மற்றவரை சுட்டி காட்டும் போது 3 விரல்கள் நம் பக்கம் திரும்பியிருப்பதை பார்ப்பது நல்லதுதானே? அன்புள்ளங்களே, ஏர்னஸ்ட் ஹெமிங்வே என்பவர் நொபல் பரிசு பெற்ற ஒரு பெரும் எழுத்தாளர். அவரிடம் தனிப்பட்டதொரு பழக்கம் இருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு நாளன்று அவரிடம் உள்ள மிக விலையுயர்ந்த அரிய பொருட்களை அவர் பிறருக்கு பரிசாக தருவாராம். இதை பற்றி அவரிடம் நண்பர்கள் கேட்டபோது அவர், இவற்றை என்னால் பிறருக்கு கொடுக்க முடியுமென்றால் இவைகளுக்கு நான் சொந்தக்காரன், இவைகளை என்னால் கொடுக்க முடியாமல் நான் சேர்த்து வைத்தால் இவைகளுக்கு நான் அடிமை என்று அவர் பதில் சொன்னாராம். தன்னுடைய சொத்துக்கு அடிமையாகி போன செல்வந்தன் ஓமையைச் சொன்ன இயேசு நமக்கு தரும் எச்சரிக்கை இதுதான்.
பின்பு இயேசு அவர்களை நோக்கிச் சொன்னார்.
அவர்களை நோக்கி மட்டுமல்ல அன்பர்களே, நம்மையும் நோக்கி ஏசு தரும் எச்சரிக்கை இது. கவனமாக கேட்போம்.
எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது.
அன்பில் வளர்ந்திட என்னை அழைத்த என் தெய்வம்.
எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது.
அன்பில் வளர்ந்திட என்னை அழைத்த என் தெய்வம். இன்பம் கோணர்ந்திட சொந்தம் வளர்த்த என் தெய்வம். என்ன தவம் செய்ய
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.